السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاه والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு செய்த ஒரு அருள் இருப்ப, தீனுடைய ஷரியத்துடைய அல்லாஹு தஆலாவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில உள்ள அன்பு, நாங்கள் தீனுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கணும் என்ற ஆசை ஆர்வம், அல்லாஹு தஆலாவுடைய இந்த புனிதமான மார்க்கத்தில் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கழிக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தீனுடைய மஜ்மாக்களில் கலந்து கொள்றதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாரது, சந்தர்ப்பத்தை தாரது. இது அல்லாஹ் செய்த பெரிய ஒரு அருளாக இருக்குது. உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களை படைச்சி ஒரு குறுகிய கால வாழ்க்கை, ஹதீஸ்ல வந்திருக்கிறது அமாரு உம்மத்தி மா பைன சித்தீன் அவ் சபஈன், இந்த உம்மத்துடைய வாழ்நாள் காலம் 60 அல்லது 70 வருடத்துக்கு உட்பட்டது. அதுக்கு பின்னால எங்கட வாழ்க்கை இந்த உலகத்துல முடிஞ்சிடும். மௌத்துக்கு பின்னால ஒரு நீண்ட கால வாழ்க்கை, அழிவே இல்லாத, முடிவே இல்லாத, நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நாங்க வாழ போறோம். ஒன்று அது சொர்க்கமாக இருக்கும், அல்லது அது நரகமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படித்தான் ஆக்கிருக்கிறது. ஆரம்பத்தில் ஆலமுல் அர்வாஹில் நாங்கள் இருந்தோம். அந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இங்கிருந்து நாங்கள் அதுக்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சே ஆகும். அந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கையை அடைகிறது தான் எங்களோட உலக வாழ்க்கையுடைய முழு நோக்கமாக இருக்குது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க, அத்துனியா மஸ்ரஅத்துல் லில் ஆஹிரா, துனியாவுடைய வாழ்க்கை இருக்குது, ஆஹிரத்துடைய வாழ்க்கைக்குரிய விளைச்சல் நிலம் அப்படின்றாங்க. இங்க எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில வாழ்க்கையை கழிப்போமோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலைமையில எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கழிப்போமோ, மௌத்துக்கு பின்னால அதுக்கேற்ற விதத்தில் அல்லாஹ் நிரந்தரமான சொர்க்க வாழ்க்கையை தருவான். நாங்க எந்த ஸ்தானத்துல, எந்த கேட்டகரியில இருக்கிறோமோ, அதுல இருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் எங்களோட வாழ்க்கையை கழிக்கிறது. அல்லாஹ் எங்களை பெண்களாக ஆக்கியிருக்கிறான். பெண் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு தாயாக, அல்லது ஒரு மகளாக, அல்லது ஒரு சகோதரியாக, அல்லது ஒரு மனைவியாக, அல்லது ஐந்தாவது அந்நிய மக்களோட புழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள். இந்த நாங்கள் இருக்கக்கூடிய நிலையில இருந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது, அல்லாஹ்வை பொருந்தி கொள்றது, அல்லாஹ் சொல்ற விதத்தில் எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்றது, மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்துடைய வாழ்க்கைக்கு அதுதான் ஒரு அடித்தளமாக இருக்கும். உலக வாழ்க்கையை நாங்கள் விரும்புற விதத்துல மனோ இச்ச பிரகாரம் நாங்கள் வாழ்வோமாக இருந்தா ரொம்ப பயங்கரமான நிலைமை. எங்களுக்கு சொர்க்கத்துக்கு பாரமாக நரகத்துடைய அந்த நிலைமைகளை அங்க போயிட்டு நரகத்துல போயிட்டு அந்த படுகொலையில போகக்கூடிய ஒரு நிலைமை தான் உண்டாகும். அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை மூடி வச்சிருக்கிறான். எதாலான்னு சொன்னா, சொர்க்கத்தை மறைச்சி வச்சிருக்கிறான், மூடி வச்சிருக்கிறான். அவன் எங்களோட கஷ்டங்களை, துன்பங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றதை கொண்டு சொர்க்கத்தமோடு இருக்கிறான். எப்ப மனிதன் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி கஷ்டங்களை சிரமங்களை சுமந்து பொறுமையான முறையில வாழ்க்கையை கழிக்கிறானோ, இப்ப அவனுக்கு நேரா சொர்க்கத்துக்கு போறதுக்குரிய காரணமாக அமையும். அதே மாதிரி நரகத்தை அல்லாஹ் எங்களோட மனோ இச்சைகள், அதே மாதிரி நாங்க விரும்பக்கூடிய விடயங்கள், நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்த விடயங்களை கொண்டு மூடி வச்சுக்கிறான். அந்த சொர்க்கத்தை அந்த நரகத்துக்கு ஒரு மனிதன் எப்ப தகுதியானவனாக மாறுறான்டா, எங்களோட மனோ இச்சையை நாங்க பின்பற்றோம், உள்ளத்துல வார ஆசை பாச பாசங்கள் இதெல்லாத்தையும் நாங்க எங்களோட வாழ்க்கையாக மாற்றிக்கொள்றோம், அதுக்கு தகுதியான இடமாக அல்லாஹ் நரகத்துக்கு எங்களை அனுப்பக்கூடியதாக அந்த நிலைமை உருவாகும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருந்து அல்லாஹ்வை எப்படி நாங்க திருப்திப்படுத்துறது, இதுதான் நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா எங்களை கஷ்டப்படுத்தல, சிரமப்படுத்தல, எங்களுக்கு குடும்பமானம், எங்களுக்கு ஒன்றுமே வானம், ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்து அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு மௌத்தா போகணும் இப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லல. ஹதீஸ்ல வருது, லா தரூரத பில் இஸ்லாம், இஸ்லாத்துல துறவரம்ன்றது கிடையாது. நாங்க எங்களோட வீட்டுல எங்களோட குடும்பத்தோட இருந்து கொண்டு, எங்களோட சாப்பாடு குடிப்புகளோட இருந்து கொண்டு, எங்களோட தொழில் தேவைகளோட இருந்து கொண்டு நாங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவோம். இதுதான் ஆக முக்கியமான விடயம். இப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்திட்டோம்ண்டா எங்களுக்கு வாழ்க்கை உலகத்திலேயும் சொர்க்கமா அமையும், மௌத்துக்கு பின்னால் உள்ள நிலைமையும் சொர்க்கமாக அமையும். அதுதான் எங்களின் மூலமாக எதிர்பார்க்க பட வேண்டிய படக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. நாங்க உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒரு பெண் என்ற அடிப்படையில நாங்க எங்கட நிலைமைய விளங்கி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நாங்க நடந்து கொள்றோம். இன்னைக்கு அதிகமாக ரொம்ப சத்தம் போடக்கூடிய ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பெண்களுக்கு உரிமை தேவை. பெண்கள் இன்றைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறாங்க, பெண்கள் இன்றைக்கு உள்ளுக்கு போய் இருக்கிறாங்க, அவங்கள வெளியில் எடுக்கணும், அவங்கள இன்றைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சத்தங்கள் கோஷங்கள் விடப்படுது. யாரு அப்படி யாரு தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, யஹூதிகளும் நசாராக்களும் அதோட சேர்ந்த முஸ்தஷ்ரிகீங்களும் பெண்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லி இஸ்லாம் பெண்களை மறைச்சி வச்சிருக்குது, பெண்களை வீட்டுக்குள்ள வச்சிருக்குது, பெண்களை போத்தி வச்சிருக்குது, பெண்களை திறக்கி மறைவுல வச்சிருக்குது. எனவே அது இஸ்லாம் பெண்களுடைய இண்டிபெண்ட அல்லது ஃப்ரீடம் அப்படி இல்லாமலாக்கு இருக்குது. இந்த ஒரு தவறான ஒரு கோஷத்தை விடுது. நாங்க அந்த யஹூதிகள்டையும் அந்த நசாராக்கள்டையும் கேட்டு பார்த்தா, உங்களோட ஆரம்ப காலத்தை சொல்லுங்களேண்டா, இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால யஹூதிகள் பெண்களை எவ்வளவு கேவலமா நடத்தாட்டினாங்கண்டா, ஒரு பெண் ஆண்கள் எடுக்கிற இடத்துக்கு வந்து பேசினாலுண்டா, ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு பெண் வந்து பேசினால் அப்படின்டா, அந்த பெண்ணை அந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி அந்த சமுதாயத்திலிருந்தே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு பெண்கள் வரையலுமா, இது யஹூதிகள் பெண்களை நடத்தாட்டின முறை. ஏன்னா பெண்கள்ன்றது வந்து ஆண்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான கருவி அப்படின்றத நினைச்சாங்களே தவிர, பெண்களும் மனிதர்கள் தானே அப்படின்ற சிந்தனை இருக்கல. கிதாபுகள்ல எழுதுறாங்க பெண்களை பாவித்ததே அது மாதிரியான ஒரு நிலைமைக்கு தான். நசாராக்கள்ட நிலைமை இருந்துச்சு, பெண்களை பார்த்தது கீழ்த்தரமான மிருகங்களா, நாய் பன்றி இது போன்ற சமுதாயத்துல யாருமே கணக்கெடுக்காத மிருகங்களாகத்தான் பெண்களை பார்த்தாங்க நசாராக்கள். தெளிவாக கிதாபுகள்ல எழுதிருக்கிறாங்க, ஒரு பெண்ண்டா அவளுக்கு அந்தஸ்து கிடையாது, அவளுக்கு ஒரு உயர்வு கிடையாது, அவள் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு ஜாதி அப்படின்னு பார்த்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க பெண்களை பார்த்தது எப்படின்டா, ஒன்றுமே செய்ய முடியாத பலகீனமான ஒரு கூட்டம். திருமணம் முடிச்சு கணவன் மௌத்தா போனா அந்த கணவனுடைய பொடி அந்த உடம்போட அந்த மனைவிய கட்டி அவளையும் சேர்த்தி தான் புதக்கூலியில புதைப்பாங்க. கத்த கத்த கதற கதற கிதாபுகள்ல எழுதுறாங்க. இந்த அளவு தூரத்துக்கு பெண்ணுக்கு அநியாயம் செய்யப்பட்டுச்சு. இன்னும் குறைஷி காபிர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுண்டா, ஒரு பெண்ணுண்டா அவள் சமுதாயத்துல எந்த ஒன்றுக்கும் உரிமை இல்லாதவள், அனந்தர சொத்துல பெண்களுக்கு ஒரு சதம் போக மாட்டாது. ஒரு குடும்பத்துல ஆண்கள் இருந்தா அந்த ஆண்களுக்கு தான் முழு சொத்துக்களும் போகும், பெண்கள் அந்த ஆண்களுடைய அடிமைகள் அப்படின்ற ஒரு நிலைமை தான் அந்த குறைச்சி காப்பிரல் இடத்துல இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு சமுதாயமும் பெண்களை எவ்வளவு கீழ் மட்டத்துல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே போறதுக்கு ஏதும். இதெல்லாத்தையும் மீறி இஸ்லாம் எப்ப உலகத்துல உதயமாக ஆரம்பிச்சிருச்சோ அந்த நேரத்துல முதலாவது பெண்களுக்கு உரிமையை கொடுத்துச்சு, பெண்களை அடிமைத்துவத்திலிருந்து வெளியில கொண்டு வந்துச்சு, பெண்கள் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான் அப்படின்ற ஒரு நிலையை கொடுத்துச்சு. பெண்களுக்கு எவ்வளவு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சுண்டா, ஒரு பெண் தாயாக இருந்தா அந்த தாயுடைய காலடியில சொர்க்கம், தாய் மகனை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என் மகன் எவ்வளோ நல்லவன், என் மகன் என்ன எனக்கு எவ்வளோ நல்ல முறையில் என்ன நடந்து கொள்றான், யா அல்லாஹ் என் மகனை கபூல் செஞ்சிடுண்டா, அந்த மகன் சொர்க்கவாதி ஆகிடுவான். தாய்க்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்துச்சு, தாயுடைய பொருத்தத்துல சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே மாதிரி மகள் என்று வரக்கூடிய நேரத்துல ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு மூணு பெண் குழந்தைகள் இருந்து அந்த மூணு பெண் குழந்தையையும் ஒரு வாப்பா உம்மா அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விதத்துல அந்த மூணு பொம்பளை புள்ளைய வளர்க்கிறான். மார்க்க கல்விய கொடுத்து அல்லாஹ்ட பயத்தை கொடுத்து நல்ல தர்பியத்தை கொடுத்து வளர்த்தாங்கடா அந்த மூணு பொம்பளை புள்ளையின் காரணமாக உம்மா வாப்பாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஒரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பொம்பளை புள்ள இருந்தா என்ன சொல்றீங்க? சொன்னாங்க, யாராவது ஒரு மனிதர் அவருக்கு ரெண்டு பொம்பளை புள்ள இருக்குது, அந்த ரெண்டு பொம்பளை புள்ளைகளையும் சாலிஹான புள்ளையில வளர்க்கறாங்க, தீன கொடுக்கறாங்க, மார்க்க கல்வியை கொடுக்கறாங்க, அல்லாஹ்ட பயத்தை கொடுக்கறாங்க அப்படின்டா அல்லாஹ் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையோட உம்மாடையும் வாப்பவே சொர்க்கத்துக்கு அனுப்புறான். இன்னொரு சாபி கேட்டாங்க, யார சூழல்லாம் ஒரே ஒரு பொம்பளை புள்ளதான் இருக்கிறா அப்படின்டா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒரு பொம்பளை புள்ள இருந்தாலும் அதே மாதிரி அந்த பொம்பளை புள்ளைக்கு அல்லாஹ்ட பயத்தை உருவாக்கி மார்க்க கல்வியை கொடுத்து வேண்டுதலான வாழ்க்கையை அந்த உம்மா பாப்பம் கற்றுக் கொடுப்பாங்கன்னு இருந்தா நிரந்தரமாக உம்மா பாப்பம் சொர்க்கவாதிகளாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பொம்பளை புள்ளைக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. ஒரு சகோதரியாக இருந்தா இஸ்லாம் சொல்லுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கு துஆ செய்கிறான், யா அல்லாஹ் என் நானா என் தம்பி இப்படி பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க, என் நானாக்கு லேச கொடு, என் தங்கச்சி எங்க தம்பிக்கு லேச கொடுன்னு சொல்லி ஒரு சகோதரி தன்னுடைய சகோதரனுக்கு துஆ செய்யக்கூடிய நேரத்துல ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் எந்த திரையும் இல்லாம அதை கபூல் செஞ்சு கொள்றான். ஒரு சகோதரி அந்தஸ்து அந்த அளவு தூரத்துக்கு உயர்த்து. நாலாவது ஒரு மனைவி அவளுடைய அந்தஸ்த இஸ்லாம் எவ்வளோ உயர்த்திருச்சுடா, ஹதீஸுடைய கிதாபுகள்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருன் லி அஹ்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உங்கள்ல ஆக சிறந்தவர் யாரு தெரியுமா, வருஷ வருஷம் ஹஜ்ஜு செய்யறவரோ மாசம் மாசம் உம்ராக்கு போறவரோ அல்லது முன்சப்ல நின்று தொழுகிறவரோ அல்லது தாஜ்யத்துக்கு எழும்புறவரோ அல்லது பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கிறவரோ அல்ல, உங்கள்ல ஆக சிறந்தவர் உங்களோட மனைவி, உங்களை பார்த்து சொல்லணும் அல்ஹம்துலில்லா என் கணவர் எவ்வளோ நல்லவர், என் கணவர் எனக்கு எல்லா நிலையிலும் கோஆப்ரேட் பண்றாரு, நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்கிறாரு, எவ்வளோ அழகா என்னோட பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி மனைவி அல்ஹம்துலில்லா என் கணவர் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதே போதும், உலகத்துல அவர்தான் நல்லவர் சொல்லிட்டு சொன்னாங்க, என் குடும்பத்துக்கு ஆக சிறந்தவராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு ஆணுடைய நலவு அவர் நல்லவர் அப்படின்னு மனைவி சொன்னாதான் அவன் சமுதாயத்துல நல்லவன் அப்படின்ற அந்தத்தை யாரு இந்த பெண்ணுக்கு கொடுத்ததுண்டா, அல்லாஹ் கொடுத்தான். குப்பையிலையும் காட்டிலையும் மிருகமான மிருகத்தன்மையிலும் இருந்த பெண்களை சமுதாயத்துல முன்னுரிமையாக முன்னிலைமைக்கு கொண்டு வந்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது இஸ்லாம். பெண்களுக்கு சம உரிமை, ஆணுக்கு கொடுக்கப்படுற சொத்துல அரவாசி பெண்ணுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துது. ஒரு தாய் கணவன் இறந்துட்டா, அவள் அவட மனைவி குழந்தைகள் இல்லண்டா, சொத்துல நாலுல ஒரு பகுதி தாய்க்கு போகும், குழந்தைகள் இருந்தா எட்டுல ஒரு பகுதி தாய்க்கு போகும். பெண்களுக்கு சொத்துல உரிமையும் கொடுக்கப்பட்டுச்சு. உரிமை எந்த அளவுக்குண்டா, அந்த பெண்கள் அந்த அந்த சொத்துக்களை எடுக்கிறதுக்கு முழு உரிமையும் இஸ்லாம் வழங்கிருச்சு. அந்த அளவு தூரத்துக்கு இஸ்லாம் பெண்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து சொத்துக்களையும் கொடுத்துச்சு. இன்னைக்கு அதுலேயும் கூட எப்படி கருத்து உண்டாக்குறான்டா மேற்கத்தியவாதிகள், என்ன அது ஆணுக்கு ஒரு பங்கு அதுல அறவாசி பண்ணத்தானே பெண்ணு கொடுத்திக்குது, அநியாயம் செய்யுது. சரி, இஸ்லாம் அந்த அளவு தூரத்துக்கு தெரிய செஞ்சிக்குது. நீ எதிர்க்கிற நீ உன மார்க்கத்துல பெண்களுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறாய், பெண்களுக்கு ஒன்றுமே கொடுத்தது கிடையாது. பெண்ணிட்டிருந்து பறிக்கிற, பெண்ணிட்டிருந்து எடுக்கிற, பெண்ணிட்டிருந்து பறிக்கிற நிலைமையத்தான் இன்றைக்கு அந்நியவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அறவாசி கொடுக்கப்பட்டிருக்குது, அந்த அறவாசி இன்றைக்கு அநியாயம் செய்யற அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்ட்டு பார்த்தா பெண்களுக்கு ஆண்களுடைய அறவாசி சொத்து, அதே மாதிரி நாலுல ஒரு பங்கு, அதே மாதிரி எட்டுல ஒரு பங்கு தாயாக இருந்தா தாய் ஒரு ஜனாதாவுடைய தாய் மூணுல ஒரு பங்குல கூட்டா இருப்பாங்க, ஆறுல ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இஸ்லாத்துல கடமைன்னு சொல்லி வரக்கூடிய நேரத்துல எந்த விதமான கடமையும் கிடையாது. ஒரு ஆணை பொறுத்த வரையில ஒரு ஆண் மனைவிக்கு மகர் கொடுக்கணும், தௌரியம் இல்ல, மனைவியிட்டிருந்து பறிச்செடுக்கிறது இல்ல, மனைவியிட்டிருந்து எடுக்கிற அந்த அந்த கடன் இல்ல. ஆண்கள் பெண்களுக்கு மகர் கொடுக்கணும், அதுவும் பெண்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு பின்னால ஆண்கள் மனைவியை கவனிக்கணும், புள்ளகளை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், எல்லாரையும் கவனிக்கணும். முழு சொத்துல அவள் அவன் பெண்களுக்கு மறவாசி கொடுக்கணும், அதே மாதிரி மகரம் கொடுக்கணும், அதே மாதிரி முழு செலவினங்களும் ஆண்ட பொறுப்பு. பெண்களை பாருங்க, அந்த அறவாசி சொத்தையும் எடுத்துக்கொள்வான், அதே மாதிரி மாப்பிள்ள கொடுக்கிற மகரையும் எடுத்துக்கொள்வான். பெண்கள் யாருக்குமே செலவழிக்கணும்ன்ற எந்த கடமையும் கிடையாது. பெண்கள் யாருக்குமே செலவழிக்க வேண்டிய தேவை கிடையாது இஸ்லாத்துல. அவள் எடுக்கக்கூடிய முழு சொத்தையும் அவள் வச்சு கொண்டிருக்கிறாள். அப்ப நாங்க சொல்லுவோம் இது அநியாயமே என்று. ஆனா இஸ்லாம் அந்த அளவு தூரத்துக்கு பெண்களுக்கு அவ்வளோ உரிமைய கொடுத்து வச்சிருக்குது. இண்டிபெண்டன்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்றது இன்னைக்கு நினைச்சாங்க பெண்களுக்கு சொத்தை கொடுக்காம பெண்களை மறைச்சி வச்சிருக்கிறது அப்படின்னு. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அளவு தூரத்துக்கு இஸ்லாம் பெண்களுக்கு முழு சலுகையும் கொடுத்துருச்சு. ஆரம்ப காலத்துல நசை ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, இஸ்லாத்துக்கு முன்னால பெண்களோட நிலைமை எப்படின்னா, அந்த பெண்ணுக்கு வந்து அசிங்கமான ரத்தம் வருது, மென்சுரேஷன் ரத்தம் வரக்கூடிய காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னு, அந்த பெண்களை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிடுவாங்க, ஆறு நாள் ஏழு நாள் அந்த ரூம்ல இருக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய ரத்தங்கள் வரும். அதுக்கு பின்னால் அந்த ரூம்ல இருந்து வெளியில எடுத்து அவளை ஒரு கல்லுல தேய்ச்சி உட்கார வச்சு தேய்ச்சி தான் சுத்தப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி காட்டிட்டு அவங்களுக்கு கண் கலங்கிருச்சு. இந்த அளவு தூரத்துக்கு பெண்களுக்கு அநியாயம் செஞ்சவங்க தான் முஷ்ரிக்கீன்களும் யஹூதிகளும் நசாராக்களும். இன்னைக்கு அதாவது போலி கண்ணீர் வடிக்கிறாங்க, முஸ்லீம்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பெண்களுக்கு செஞ்ச அநியாயம் தான் இதெல்லாம். ஆனா இஸ்லாம் பெண்களை முன்னால கொண்டு வந்து பெண்களுக்கு உரிமையை கொடுத்து இன்னும் எந்த அளவுக்குண்டா, பெண்களுக்கு மென்சுரேஷன் வரக்கூடிய காலத்துல பெண்களை ஒதுக்கி வைப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க, சாப்பாட்டுலயும் சேர்க்க மாட்டாங்க, கூட்டாவும் இருக்கூட மாட்டாங்க, யாரும் பேசவும் மாட்டாங்க. ஆனா இஸ்லாம் எந்த அளவு தூரத்துக்கு மாத்திருச்சுண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, நான் சாப்பிட்டு கூடிய நேரத்துல என்ன கையில கிடைக்கிற இறைச்சி துண்ட நான் கடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கொடுப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இறைச்செடுத்து சாப்பிடுவாங்க. வஅன ஹாயிதா, நான் ஹைல் வரக்கூடிய பெண்ணாக அந்த நேரத்துல இருப்பேன். அயலுடைய நேரத்துல நான் கடிச்சு கொடுக்கிற இறைச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவாங்க. இன்னொரு இடத்துல ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் ஹைலுடைய ஹைல் வரக்கூடிய நிலைமையில இருந்து கொண்டிருப்பேன், அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட மடியில தலையை வச்சு குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த அளவு தூரத்துக்கு ஹைல் வரக்கூடிய நேரத்துல அசிங்கமான அசுத்தமான ரத்தம் வரக்கூடிய காலத்திலையும் கூட பெண்களை நாங்க ஒதுக்க கூடாதுன்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கல் லைஃபால தெளிவான முறையில காட்டி தந்தாங்க. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இந்த தூரத்துக்கு பெண்களுக்கு உரிமையை கொடுத்து முன்னுக்கு எடுத்து இஸ்லாம் சில வரையறையில போட்டுச்சு, நீங்க உங்களோட வாழ்க்கையில இப்படித்தான் உங்களை நீங்க அமைச்சுக்கொள்ளணும், இப்படி பேணுதலாக இருந்தா தான் உங்களுக்கு சொர்க்கம் போகலும், இப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கோங்கோ அப்படின்ற முழுமையான அந்த சட்டத்தை பெண்களுக்கு கொடுத்துச்சு. எல்லா உரிமைகளையும் கொடுத்து என்ன, அதுல நீங்க தாயாக இருந்து உங்களோட குழந்தைகளை நீங்க வளர்க்கக்கூடிய நேரத்துல அழகான தர்பியத்தை கொடுத்து வளருங்க. கணவனோட நீங்க நல்லொழுக்கமாக நடந்துக்கோங்க. உம்மா வாப்பாவோட நீங்க பக்குவமான முறையில நடந்துக்கோங்க. சகோதரர்களோட நீங்க கண்ணியமான முறையில நடந்துக்கோங்க. அந்நிய ஆண்களோட நீங்க மகரம் இல்லாதவங்களோட பர்தாவோட நீங்க எறியுங்க. அந்நிய ஆண்கள்ட்ட முன்னால போகவானம், அந்நிய ஆண்களோட இந்த திரையும் இல்லாம நீங்க பேசவானம், இப்படியான சட்ட திட்டங்களை போட்டு எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கு. எப்ப கட்டுப்பாடான வாழ்க்கைய ஒன்று தரப்படுமோ அதை நாங்க சரியான முறையில் எடுத்து நடக்கோமோ அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கி நிம்மதியான சந்தோஷமான நிலைமையை உருவாக்குவான். மௌத்துக்கு முன்னால நிரந்தரமான சொர்க்கத்துக்குரியவங்களாக நாங்க ஆகிடுவோம். அதனால கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுக்கு இஸ்லாம் சொல்ற வழிகாட்டல் அதை நாங்க எங்கட வாழ்க்கையில அமைச்சு கொண்டா சொர்க்கம் போறது லேசி. சஹாபா பெண்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆண்கள் இருக்கிறாங்களே நிறைய அமல் செய்யறாங்க, தொழுகிறாங்க, இபாதத் செய்யறாங்க, அது போதாதுக்கு ஜிஹாதுக்கு போறாங்க, நாங்க ஒன்றுமே செய்யறோம் இல்ல, எங்களுக்கு அந்த நன்மை எல்லாம் கிடைக்கிறது இல்லையே, ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த நன்மைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுல இருந்து உங்களோட ஆண்களுக்கு உரிய எல்லா ஏற்பாடும் செஞ்சு அனுப்புறீங்களே, நீங்கள் அந்த ஆண்கள் திரும்பி வரும் வரையில அல்லாஹு தஆலா உங்களுக்கும் நன்மையை தந்து கொண்டே இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ளால ஒரு தும்பு கட்டியை எடுத்து வீட்டை கூட்டுறீங்க, வீட்டை கூட்டக்கூடிய நேரத்துல என்னடா இந்த சிரமம், என்னடா இந்த கஷ்டம், ஏண்டா இந்த துயரம்னு சொல்லி நினைக்காம ஏண்ட வீட்டை நான் சுத்தப்படுத்துறேன், ஏண்ட அல்லாஹுக்காக வேண்டி நான் வீட்டை சுத்தப்படுத்துறதுனால ஏண்ட அல்லாஹ் சந்தோஷப்படுவான் அப்படின்ற நீயத்தோட நாங்க சுத்தப்படுத்தும் பொழுது அந்த வீட்டை தான் சுத்தப்படுத்துறோம், அதுல அல்லாஹு தஆலா எங்களுக்கு நன்மையை வச்சுக்கிறான். ஒரு பெஞ்ச் ஒரு டேபிள் வளைஞ்சிக்குது, அந்த டேபிளை நேரையாக்கி வைக்கிறோம், ஒரு புட்டுவத்தை நேரையாக்கி வைக்கிறோம், ஒரு பெட்ஷீட்டை நாங்க கட்டில விரிக்கிறோம், உடுப்ப கழுவுறோம், கழுவின உடுப்ப காய போடுறோம், அதை மடிச்சு மறுபடியும் எடுக்கிறோம், எங்கட கணவருக்கு நாங்க எங்கட உடுப்ப ஆம் பண்ணி கொடுக்கிறோம், இந்த ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கிறான். ஆனா எங்கட உள்ளத்துல நீயத்து வரணும், ஏண்ட அல்லாஹுக்காக வேண்டி செய்யறேன், என்னடா செய்ய, கணவன் ஏசுவாரே, கணவன் திட்டுவாரே, கணவன் பழிப்பு கொண்டா வேணும் அப்படின்னு பயந்து வெறுப்போட செய்வோமாக இருந்தா எந்த பிரயோசனமும் இல்ல. நாங்க எங்களுக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கிறது லேசி. எப்படின்னா ஒரு பெண் அவளுடைய வலது கால கணவனுடைய கட்டுப்பாடு இஸ்லாம் சொல்ற ஷரியத் சொல்ற கட்டுப்பாடுக்கு உள்ளாக்கினாலுண்டா அவளோட அடுத்த கால சொர்க்கத்துக்கு வச்சிடுவாள். உலகம் எல்லாம் போய் சுத்திட்டு வர தேவையில்ல, பெரிய தியாகங்கள் எல்லாம் செய்ய தேவையில்ல, அவள் இஸ்லாம் சொல்ற வாழ்க்கை வழிமுறையை எடுத்துட்டால்தான் அடுத்தது மௌத்தானா ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்குள்ளதான் அவள் போயிடுவாள். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எனவே எங்கட வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய நேரத்துல எங்கட வேலைகளை நாங்க நல்ல நீயத்தோட செய்யணும். சாப்பாடு ஆக்கக்கூடிய நேரத்திலையும் எங்கட சாப்பாடு நாங்க ஆக்குறோம், எங்கட ரப்பு இதை கொண்டு பொருந்தி கொள்ளணும் என்ன, அந்த நீயத்தோட ஆக்குவமா இருந்தா அதை சாப்பிடுறவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கு துவா செய்யறவங்க எல்லாட நன்மையும் எங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு பெண்களுக்கு சில விஷயங்களை இஸ்லாம் சொல்லிருக்குதுடா ஆச்சரியமா இருக்குது. பெண்கள் சொர்க்கத்துக்கு போறது லேசி, கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை, தியாகம் செய்ய தேவையில்ல, ஜிஹாதுக்கு போக தேவையில்ல, வீட்டுக்குள்ள இருந்தே சொர்க்கத்தை சம்பாதிக்கிறோம். அவ்வளவு அழகான முறையில அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்கி தந்திருக்கிறான். நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, எங்களோட வீட்டுக்குள்ள ஒழுக்கமா இருக்கிறது, எங்களோட ஆடைகள், எங்களோட உடுப்புகள், நாங்க ஒடுக்கக்கூடிய பர்தா, எங்களோட அபாயாக்கள், இது எல்லாத்தையுமே சீரான முறையில நாங்க ஆக்கி கொள்றது. அந்நிய ஆண்கள் எங்களை பார்க்காத விதத்துல நாங்க மறைச்சு கொள்றது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான், நீங்க எப்படி இருக்கணும் உண்டா, உங்களை நீங்க மறைச்சுக்கோங்க பூர்த்தியான முறையில. ஆண்கள்ட முன்னால நீங்க போற ஆட்கள் எந்த அளவுக்கு பர்தாண்டா பெண்களுக்கு. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பெண்கள்ட பேரை சொன்னதும் கிடையாது, ஒரே ஒரு பேர் தான் நீங்குது. ஹஜரத் மரியம் அலை சலாத்து வசலாம் அவங்களோட பேர் மட்டும்தான் குர்ஆன் நீக்குது. மத்த எல்லாத்த பேரும் எப்படி சொல்றான்டா அல்லாஹ், இம்ராஅத்து ஃபிரௌன், இம்ராஅத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி, இப்படின்னு சொல்லி மனைவி ஒவ்வொருத்த மனைவி இவர்ட புள்ள இப்படிதான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல கூட எங்கேயுமே பெண்கள்ட பேரை கூட அல்லாஹ் சொல்லல. காரணம் என்னண்டா, பெண்கள் மறைஞ்சிருக்க வேண்டியவங்க, பெண்கள் வெளியில சுத்தி திரியற ஆட்கள் அல்ல, பெண்கள் அங்க இங்க அவங்களோட அந்த திறமைகளை வெளியே காட்டி துரியற ஆட்கள் அல்ல. பெண்கள் எப்பவுமே மறைஞ்சிருக்க வேண்டியவங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் வெக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வெக்கம் வருது, இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷிஅத. நீங்க வெக்கப்படலன்னா உங்களுக்கு விருப்பமான ஒரு வேலையை நீங்க விஷயத்தை செஞ்சுக்கோங்க. ஹதீஸ்ல வருது, பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் வெக்கப்படுறது. நாங்க வெளியில சுத்தி திரிஞ்சோம்டா சொல்லுவாங்க, ஆம்பளை மாதிரி வெக்கம் இல்லாம சுத்தி திரியறா. நாங்க அந்நிய ஆண்களோட பேசுவோமா இருந்தா வெக்கம் இல்லாம சொல்லுவாங்க, வெக்கம் இல்லாம அந்நிய ஆண்களோட பேசுறாங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துல எங்கள மகரம் இல்லாத ஆண்களை விட்டும் பாதுகாத்து கொள்ளணும். மகரம் இல்லாத ஆண்கள் எங்களுக்கு நெருப்பு மாதிரி, எங்களுக்கு மௌத்த மாதிரி, நாங்க அவங்கள பயப்படுவோம். மச்சான் அப்படின்னு சொல்லி பேசுறதல்ல, எங்களோட பெரியம்மட, எங்களோட பெரியப்பட, எங்களோட சாச்சிட, எங்களோட சாச்சட, எங்களோட மாமட புள்ளைகள் எங்களுக்கு மகரம் கிடையாது. நாங்க நானாண்டு சொல்றோம், தம்பின்றோம், மச்சான்ன்றோம், இதெல்லாம் எங்களுக்கு மகரம் இல்ல. இஸ்லாம் கடினமான முறையில எச்சரிக்கை செய்யற ஒரு விடயம் தான் மகரமுடைய விஷயத்துல நீங்க பக்குவமாக இருங்க. இன்றைக்கு எங்களுக்கு எந்தளவு தூரத்துக்கு நிலைமை பாதிக்குதுண்டா எங்களுடைய நிலைமை. இன்னைக்கு மகரம் அப்படின்றது அதெல்லாம் யாருண்டா, தெரியாத பார்க்காத கேட்காத எங்கேயோ உள்ள ஆட்கள், ஊர்ல புலங்குறாங்க, குடும்பத்துல புலங்குறாங்க, வீட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் மகரம் அப்படின்னு நினைச்சுக்கொண்டு இருக்கிறாங்க. நல்லா யாது வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பெண்ணும் உங்களோட வாழ்க்கையில வறுமைக்கு, முசீபத்துக்கு, பிரச்சனைக்கு, குடும்ப வாழ்க்கை சந்தோஷம் இல்லாததுக்கு அடிப்படை காரணம் உங்களை ஒன்றுதான், மகரம் பேணாம இருக்கிறது. இன்னைக்கு நாங்க எங்கட மகரம் பேன்றது எந்த அளவு முக்கியம்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான முறையில அந்த விஷயத்தை எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சு தந்திருக்கிறாங்க. எங்களுக்கு மகரம் அப்படின்றது யாருடா, எங்களோட வாப்பா. வாப்பட வாப்பட வாப்பா வாப்பான்னு அப்படியே மேலக்கு போகும். வாப்பட சகோதரர்கள், சொந்த சகோதரர்கள், அதுக்கு வெளியே போய் அல்ல, வாப்பட சொந்த நான தம்பி எங்களுக்கு மகரம். அதே மாதிரி எங்களோட உம்மா, உம்மட வாப்பா, உம்மட வாப்பா வாப்பான்னு அப்படி போகும். உம்மட நான தம்பி, நாங்க மாமான்னு சொல்றோம், உம்மட சொந்த நானாம் தம்பியும் எங்களுக்கு மகரம். அதுக்கு அங்கே வெளியில கிடையாது. அதே மாதிரி எங்களோட புள்ள, எங்களோட புள்ளட புள்ளட புள்ள எங்களுக்கு மகரம். அதே மாதிரி எங்களோட கணவன், கணவன்ட வாப்பா, வாப்பட வாப்பா, வாப்பட வாப்பா எங்களுக்கு மகரம். கணவன்ட வாப்பட சகோதரன் மகரம் கிடையாது, கணவன்ட சகோதரன் மகரம் கிடையாது, கணவன்ட சகோதரன் நாங்க மச்சானது சொல்றவங்களை ஹதீஸ் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்தா, அல் ஹமு அல் மௌத், உன்னோட மச்சனை நீங்க மௌத்த பாரி பாருங்க,
உங்களோட மச்சான் அப்படின்னு சொல்லி பேசுறதே, இது உங்களுக்கு மௌத்த போல. மௌத்துக்கு நீங்க எப்படி பயப்படுவோ அப்படி நீங்க உங்களோட சகோதர உங்களோட கணவன் சகோதரனுக்கு பயப்படுங்க. அவனோட பேசுறது பாக்குறது எந்த ஒரு விஷயத்திலும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கல. அந்த அளவுக்கு தூரத்துக்கு கடுமையான முறையில இஸ்லாம் எச்சரிக்கை செஞ்சிருக்குது. ஏன்னா இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தார வழி, அது எங்களுக்கு ஈடேற்றமான பாதை, நிம்மதியான பாதை, சந்தோஷமான பாதை, எங்களை வீட்டுக்குள்ள பறக்கத்தை கொண்டு வந்து கேட்கக்கூடிய பாதை. நாங்க மகானத்துடைய விஷயத்துல பேணுதலா இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள நாங்க இருக்கிறது மறைச்சு கொண்டு இருக்கிறது, எங்களை நாங்க வீட்டுட்டு வெளியரங்கத்திலே பூர்த்தியான முறையில் எங்களை மறைச்சு கொள்ளணும். அந்நிய ஆண்கள்ட்ட முன்னால எங்களோட முகத்தை திறந்து கொண்டு நாங்க போவோமா இருந்தா, எங்களை மாதிரி வெக்கம் கெட்ட பெண்கள் யாருமே இல்லை அப்படின்ட்டு சொல்ற ஒரு நிலைமைதான் உருவாகும். குர்ஆன் சொல்லுது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபிமார்களுடைய மனைமார்கள் இந்த மொமினான பெண்கள் அவங்கள பூர்த்தியான முறையில மறைச்சு கொள்வாங்க. குர்ஆன் இன்னொரு இடத்துல ஆயத்து சொல்லி காட்டுறேன், அல்லாஹ் தஆலா நீங்க வெளியிறங்கக்கூடிய நேரத்துல வலா தஹ்ருஜுன தபர்ருஜல் ஜாஹிலியா, நீங்க ஜாஹிலியா காலத்துல பெண்கள் வெளியில போன மாதிரி நீங்க வெளியில சுத்தி திரியவானும். ஜாஹிலியா காலத்துல பெண்கள் வெளியில திரிவாங்க, தலையை திறந்து, கழுத்து திறந்து, முகம் திறந்து, இடுப்பு திறந்து, கால்கள் திறந்து, கைகளை திறந்து கொண்டு வெளியில போவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஜாஹிலியா காலத்துல நீங்க வெளியில போன மாதிரி நீங்க வெளியில போகவான அப்படின்டா உங்களை மறைச்சிக்கோங்க. இந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு இஸ்லாம் வலியுறுத்தது எங்களை மறைக்க சொல்லி. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் பெண்களை அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். ஒவ்வொரு பெண்களும் அவங்களிடத்துல ஒரு விசேஷமான சில தன்மைகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹு தஆலா அத அப்படித்தான் ஆக்கியிருக்கிறது. அந்த பெண்களை அது ஆண்களுடைய கண்ணுடைய பார்வைக்கு ஈர்ப்பு சக்தியா ஆக்கியிருக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்-நிஸா ஹபாயிலுஷ் ஷைத்தான், பெண்கள் இருக்கிறாங்களே ஷைத்தானுடைய வலை, ஷைத்தான் வலைய விரிக்கிறான் பெண்களின் மூலமாக ஆண்களை வழிகெடுக்கிறதுக்கு. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, பெண்கள் வெளியிறங்கி போவது ஆண்களுடைய ஆண்களுக்கு எப்படின்னா அது ஆண்களுக்கு நஞ்சு அம்ப உற்றத மாதிரி, ஆண்களுடைய உடம்புல பெய்த்து நஞ்சு பூசப்பட்ட அம்பு குத்திப்பட்ட மாதிரி தான் பெண்கள் வெளியில இறங்குறது. பெண்களை பார்க்கிறது ஒரு அம்புகள்ல ஷைத்தானுடைய ஒரு அம்பு ஹதீஸ்ல வந்திருக்குது. ஏனென்றா ஒரு பெண்ண ஒரு ஆண் பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த பார்த்தா அந்த நேரத்துல அவனுக்கு அந்த பார்வையினால உள்ளத்துல எவ்வளவு மாற்றத்தை உருவாக்கும்டா, ஒரு நஞ்சூட்டப்பட்ட ஒரு அம்பு ஒரு மனிதனுடைய உடல்ல பைத்து பட்டா அந்த அம்ப கலட்டி போடுவோம், ஆனா அந்த நஞ்சியுடைய பிரதிபலிப்பு அந்த உடல்ல இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, பெண்கள் வந்து ஷைத்தானுடைய அம்புகள்ல நின்றும் ஒரு அம்பு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை பாக்குறதுனால அவ்வளவு விளைவா உண்டாகும். இன்னும் எந்த அளவுக்குண்டா, ஹராமான காட்சிகளை பாக்குறதுனால கண்ணுடைய பார்வைனால, கண்ணுடைய பார்வைனால மூளையில எங்களுக்கு மாற்றம் உண்டாகும், எங்களோட ஞாபக சக்தியை பாதிக்கும், எபாதத்துக்கள்ல இன்பம் இல்லா போகும். ஹராமான பார்வை, இன்னைக்கு எங்களுக்கு பள்ளிக்குள்ள கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கிறதுக்கு சிரமம், எபாதத்துக்கள் செய்யறதுக்கு சிரமம், குர்ஆன் ஓதுறதுக்கு சிரமம், ஜிக்ர செய்யறதுக்கு சிரமம், எங்களுக்கு தொழுகையில கொஞ்ச நேரம் தொழுது நிக்கிறதுக்கு சிரமம், பயான்ல உட்கார்றதுக்கு சிரமம், நல்ல விஷயங்களை கேட்கலா. இன்னைக்கு நாங்க வீட்டுல உட்கார்ந்து ஹராமான விஷயங்களை பாக்குறது, அங்கங்க திரியறது, போறது வாறது, அதுல இன்பம் தீனுடைய விஷயங்கள்ல எங்களுக்கு இன்பம் இல்ல. காரணம் என்னண்டா, அது ஹராமான பார்வை. எப்ப நாங்க ஹராமான பார்வைய பார்ப்போமோ அதனுடைய விளைவு என்னோட மூளையை பாதிச்சு என்னோட உள்ளத்தையும் பாதிக்கும். பாதத்துக்கள்ல இருக்கிற ருசி இல்லா போயிடும். இனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஹராமான பார்வைன்றது அதுதான் குடும்ப வாழ்க்கைய சீர்குலைக்கும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை உண்டாகும். வீட்டுக்குள்ள பறக்கத்துக்கு பாரமாக, வீட்டுக்குள்ள முசீபத்தும் வீட்டுக்குள்ள வறுமையும் உண்டாகிறதுக்கு காரணமாக அமையும். எனவே நாங்க எங்களோட பார்வைகளை ஹராத்தில் இருந்து பாதுகாத்துக்கொள்வோம். எப்ப ஹராமான பார்வை பார்க்க ஆரம்பிப்போமோ அதன் மூலமாக எல்லா விதமான பாவங்களும் உண்டாகிறதுக்கு காரணமாக அமையும். ஹராமான பார்வையை விட்டு என்னோட கண்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்னோட வாழ்க்கையை சீராக்குவான். அறாமான பார்வையில் இருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், எங்களோட வீட்டுக்குள்ள பரக்கத் உண்டாகும், நிம்மதி உண்டாகும், செழிப்பு உண்டாகும், இபாதத்துக்கள்ல இன்பம், இபாதத்துக்கள்ல டேஸ்ட் உண்டாகும். யாரு தன்னுடைய பார்வைய ஹராத்தை விட்டு பாதுகாக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சஹஜத்துடைய தொழுகைய பாரமாக்குவாங்க. எப்ப நாங்க ஹராமான பார்வை பார்ப்போமோ சஹஜத்துடைய தொழுகையில இன்பம் வராது. நாங்க நினைக்கணும், பயப்படுவோம், நான் சஹஜத்துக்கு எழுப்புறதுனா கஷ்டமா இருக்குது, சுப தொழுகைக்கு வர்றது சிரமமா இருக்குது, வீட்டுல சஹஜத்துக்கு எழுப்புறது கஷ்டமா இருக்குதுன்றா நினைச்சுக்கோங்க, இந்த ஹராமான பார்வையுடைய விளைவுதான் அங்க ஷைத்தான் என்னோட உள்ளத்துல தஹஜ்ஜத்துடைய அந்த பொறுமதியை இல்லாமலாக்கி இருக்கிறான். இனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எங்களை இப்படியான வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில வரத்திலே மகரம் இல்லாத ஆண்கள் எங்களோட இல்லைண்டா நாங்க எங்கேயுமே போறதுக்கு அனுமதி இல்லை. இஸ்லாம் எந்த அளவுக்கு தடுக்குதுண்டா, ஊரை விட்டு வெளியில போகலாம், ஹஜ்ஜுக்கு போகலாம், உம்ராக்கு போகலாம், உங்களுக்கு மகரமான ஆண்கள் கூட இல்லைண்டா, உங்களுக்கு அந்த கடமையும் இல்ல, மகரமான ஆண்கள் இல்லண்டா, அந்த அளவுக்கு தூரத்துக்கு எங்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது. வெளியில நினைச்ச மாதிரி போறது வாரது அங்க இங்க சுத்துறது, இது எங்கட வாழ்க்கையில பெரிய முசீபத்துல உண்டாகும். இன்னைக்கு பெண்கள் இந்த விஷயத்த கணக்கெடுக்கிறது இல்ல. இன்னைக்கு சில பெண்கள் சில பகுதிகளில் நாங்க என்ன போவோம் வருவோம், நாங்க வெளியில சுத்துவோம், எங்களை விட்டா ஆள் இல்ல போன்ற அபாயாக்கள், ஒவ்வொரு விதவிதமான அபாயாக்கள், டிசைன் வந்த அபாயாக்கள், கையில அவனுடைய ஸ்காஃபல், அவனோட தலையில கையில பெரிய பெரிய போன்கள், ஐபேடு, நினைச்சு கொண்டிருக்கிறாங்க எங்களை விட்டா ஆள் இல்ல நாங்க தான் அப்படின்ட்டு. அல்லாஹ் எந்த அளவு தூரத்துக்கு சோதிக்கிறான்டா, சுத்தி விட்டான் அல்லாஹ். இன்னைக்கு பெட்டோட ஈக்குறாங்க எத்தனையோ பெண்கள், எலும்பி கொலையலா, உட்கார்ந்து கொலையலா, கேன்சர் நோயால இன்றைக்கு பீடிக்கப்பட்டிருக்கிறவங்க ஆக கூட பெண்கள் தான் அதுக்கு தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு புள்ள கிடைக்குது, புள்ளக்கும் கேன்சர் நோய், உம்மக்கும் கேன்சர், 16 வயசு பொம்பளை புள்ளக்கு கேன்சர், 12 வயசு பொம்பளை புள்ளக்கு கேன்சர், 22 வயசு பொம்பளை புள்ள கேன்சர் நோயால பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. குழந்தை கிடைக்குது, கடைசி கொஞ்ச நாள்ல கேன்சர். கனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, படைச்ச ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்க என்ன விதத்துல நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. நாங்க எங்களை மறந்து இஸ்லாத்த தீன மறந்து செயல்படக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை எங்களுக்கு இறங்குறதுக்கு அது காரணமாக அமையும். அதுக்கு முன்னால கத்தி கதறி எந்த பிரயோசனமும் இல்லை. எத்தனையோ பெண்கள் கிட்னி ஃபெயிலியர், எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு விதவிதமான நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு டிப்ரெஷன், அதிகமான பெண்கள் டிப்ரெஷனால தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நிம்மதி இல்லாத நிலைமைகள், காரணம் என்னண்டா, வீட்டுக்குள்ள அல்லாட பயம் இல்ல, தீன் இல்ல, அல்லாஹ் சந்தோஷப்படுத்துற நிலைமை இல்ல, எங்கள்கிட்ட தொழுகையில பேணுதல் இல்ல, தக்வா இல்ல. அல்லாஹ் எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறான். வீட்டுக்குள்ள முசீபத், வீட்டுக்குள்ள பிரச்சனை, வீட்டுக்குள்ள எத்தனையோ திருமணம் முடிக்காம இன்னைக்கு பெண்கள் அப்படியே இருக்கிறாங்க, வீடு கடன்ல மாட்டிப்பட்டு இருக்கிறாங்க, நாங்க இன்னைக்கு வட்டிக்கு போறோம் காசு எடுக்கிறதுக்கு. இதெல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எல்லாம் யாது வச்சுக்கோங்க, நாங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறல்ல. இன்னும் அல்லாட கோபத்துக்கு சாபத்துக்கும் தான் எங்களோட வாழ்க்கையை நாங்க அமைச்சு கொண்டு இருக்கிறோம். நாங்க எங்கட ஆடைகளை பக்குவமான முறையில அணிஞ்சு கொள்றது, நாங்க எங்களை முழுமையான முறையில மறைச்சு கொள்றது, பிற ஆண்களுக்கு முன்னால எந்த காரணத்தை கொண்டு நாங்க போறதில்ல, பிற ஆண்கள்ட முன்னால பர்தா இல்லாம நாங்க திரை இல்லாம எந்த ஒன்றுக்குமே போக கூடாது. நாங்க அவங்கள பாக்குறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில முசீபத்தை உண்டாக்கும், நாங்க இதனுடைய பாரதூரத்தை விளங்குறது இல்ல. இன்றைக்கு நாங்க அதுல கவனம் இல்லாதனாலதான் எங்களோட வாழ்க்கை இன்னைக்கு வித்தியாசமான பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்குது. அட வீட்டுக்குள்ள ஒரு கணவன் மனைவி குடும்பம் வாழக்கூடிய நேரத்துல மனைவி அவள் தன்னுடைய கணவனை திருப்திப்படுத்தக்கூடியவளாக, கணவனோட சந்தோஷமான முறையில கண்ணியமான முறையில நடந்து கொள்ளக்கூடியவளாக அவள் அவளை மாத்திக்கொள்ளணும். ஹதீசுடைய கிதாபுகள்ல வருது, ஒரு பெண் தன்னுடைய கணவன் சொல்லக்கூடிய விதத்துல ஷரியத்துக்கு உட்பட்டு அவள் நடப்பாளாக இருந்தா அவள் சொர்க்கத்துக்கு போவாள். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்துல அனுமதி கேட்கிறான், மாப்பிள்ளிடத்துல, நான் என் உம்மா பார்த்துட்டு வர போறேன், என் பாப்பாவை பார்த்துட்டு வர போறேன், நீங்க அனுமதி தாரீங்களாண்டு. அந்த நேரத்துல அந்த கணவர் அனுமதி கொடுக்கிறாரு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த பெண் வீட்டுட்டு வெளியில இறங்குறாள் கணவனுடைய அனுமதியோட. கணவன் சொன்னா போயிட்டு வாங்கன்னு அந்த அனுமதியோட வீட்டுட்டு வெளியே இறங்குறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் அந்த நேரத்துல மௌத்தானால்டா நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாள். ஏனால் கணவனுக்கு கணவனை மதிச்சு கணவன்ட சொல்ல கேட்டு நடக்கிறதுனால. அதே மாதிரி சொல்லி காட்டினாங்க, ஒரு பெண் வந்தா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட கணவன் அவரு வீட்டுல இருக்கிறாரு, வீட்டுல இருக்கிறாரு, உங்களோட வாப்பா அல்லது உங்களோட உம்மா மௌத்தா போயிட்டாங்க. இப்ப நீங்க உங்களோட கணவர்த்த கேக்குறீங்க, நான் என்ன வாப்பட மையத்துக்கு போகட்டா, என்ன உம்மட மையத்துக்கு போகட்டான்னு கேக்குறீங்க. உங்களோட கணவர் சொல்லிட்டாரு போகக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணவன் போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பின்னால எந்த மனைவி கணவன்ட சொல்ல மீறி வெளியில இறங்குவாளோ அந்த நேரத்துல அவள் மௌத்தாகுவாளாக இருந்தா நேரா நரகத்துக்கு போயிடுவாள்னு சொல்லி காட்டினான். அந்த தூரத்துக்கு பாரதூரமான கடினமான விடயம் தான் கணவனுடைய சொல்ல மீறது, கணவன் சொல்றத கணக்கெடுக்காம இருக்கிறது. இனியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கணவனை திருப்திப்படுத்துறதுல வச்சிருக்கிறான். அதனாலதான் அதீசல வந்திருக்குது, பெண்களுக்கு முதலாவது கணவன் தான், உம்மா வாப்பாவல்ல, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் முதலாவது, அதுக்கு பிறகுதான் தாயும் தந்தையும். ஒரு ஆணுக்கு முதலாவது மனைவி அல்ல, முதலாவது தாய் தான், அதுக்கு பின்னாலதான் மனைவி. தாய்க்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கண்ணியம் அவன் கொடுக்கணும், அதே மாதிரி மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்து கண்ணியம் அது தனியானது. கணவனுக்கு மனைவியும் தாய் தாயும் அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டிய அந்த விஷயங்கள் தனித்தனியாக இருக்கிறது. தாய்க்காக வேண்டி மனைவி கணியம் செய்ய அநியாயம் செய்ய முடியாது, மனைவிக்காக வேண்டி தாய் கணியாயம் செய்ய முடியாது. ஆனா பெண்களை பொறுத்தவரையில முழுமையாக கணவனுக்கு வழிபட்டு நடக்கிறது தான் பெண்களுக்கு இருக்கிற ஆக பெரிய பொறுப்பு. வேற ஒன்றும் இல்ல, கணவனுடைய சொல்லுக்கு அடிபடிஞ்சு நடக்கிறது. கணவன்கிட்ட டிமாண்ட் பண்றதுல கணவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. உலகத்துல ஆக சிறந்த பெண் யாரு தெரியுமா? ஆக சிறந்த பெண், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய தேவைகளை விளங்கி நடக்கிறாள். என் கணவன் இப்ப வருவாரு, அவரோட நான் எப்படி நடந்து கொள்ளணும், அவர் இப்ப என்ன குடிப்பாரு, அவர் என்ன சாப்பிடுவாரு, இப்படின்னு கணவன் விடயங்களை விளங்கி விளங்கி எந்த பெண் நடப்பாளோ அவள் தான் உலகத்தில் ஆக சிறந்த பெண் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அந்தளவு தூரத்துக்கு பெண்கள் கணவனோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும் என்ற விடயத்தை இஸ்லாம் வழிகாட்டுது. நாங்க மனைவி மாறாக இருக்கக்கூடியவங்க கணவனும் மூலமாக எங்களுக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கலாம். சொர்க்கம் நிரந்தரமான அந்த தங்குமிடம், நிம்மதியான இடம், எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த கஷ்டமும் இல்ல. மாலா ஐனுன் ராத் வலா கத்தர அலா கல்பி பஷர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த உள்ளத்துல ஊசலாடிடாத அற்புதமான சொர்க்கம் அல்லாஹ் வச்சிருக்கிறான் இந்த பெண்களுக்கு. நாங்க நினைச்சு கூட பார்க்காத இன்பங்கள் அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். மௌத்துன்னு வந்தா அதுக்கடுத்த சொர்க்கத்துடைய இன்பமான அந்த வாழ்க்கை எங்களுக்கு ஆரம்பமாகும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில நாங்க மிக முக்கியமாக எங்களோட கணவனோட நடந்து கொள்ள வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்குது. அதுல நாங்க முழுமையாக கணவனுக்கு வழிபட்டு கணவன் கோபத்தை கணவன் வெறுப்ப சம்பாதிக்கிற பெண்களாக நாங்க ஆகிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, கணவன் மனைவி பிரச்சனை போகுது, கணவன் மனைவி சண்டை சச்சரவு போயிட்டு கணவனும் மனைவியும் பேசாமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கோச்சு கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல மனைவி கணவனோட பேசாம கணவனோட பேசாம தூங்கிடவானம். எந்த அளவுக்கு எச்சரிக்கை செஞ்சாங்கன்றா, கோச்சு கொண்டிருக்கிற கணவன் மனைவி கோச்சு கொண்டு பேசாம மனைவி அவளோட பாட்டுல கணவனை சமாதானப்படுத்தாம தூக்கத்துக்கு போவாளாக இருந்தா அவள் தூங்கக்கூடிய நேரத்தில் அவள்கிட்ட உயிர் பிரியும் இருந்தா அவள் நரகத்துக்கு போயிடுவாள்னு சொல்லி காட்டினாள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒரு சிறந்த பெண்ணுடைய அடையாளம் என்னண்டா, அவள் தன்னுடைய கணவனை சமாதானப்படுத்தி கணவன்கிட்ட போய் என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நான் செஞ்சது தப்பு, நான் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். எந்த அளவுக்கு சொல்லப்பட்டீங்கன்னா, தவறு கணவன், தப்பு செஞ்சது கணவன், மனைவி அல்ல. அப்படி இருந்தாலும் மனைவி கணவன் கைய பிடிச்சி என்ன மன்னிச்சுக்கோங்கோ, நான் செஞ்சது தப்பு, இனிமேல் அப்படி நடக்காம நான் பார்த்துக்கொள்றேன், நீங்க என்னோட பேசுங்கோ, சமாதானமாகுங்கோ, நீங்க என்னோட பேசலாண்டா, நீங்க என்னோட சமாதானமாகலாண்டா, நான் கண்ணுக்கு சுருமா போட மாட்டேன், நான் என்ன படுக்கையில போய்த்து படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி கணவனை சமாதானப்படுத்தி கணவனோட பேசி அதுக்கப்புறம் அவங்க படுக்கைக்கு போங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னும் எந்த அளவு தூரத்துக்கு சொன்னாங்கண்டா, ஹதீஸ்ல வருது, கணவன் சொல்றாரு, இந்த ரெண்டு மலைகளுக்கு மத்தியில சிவப்பு நிற மஞ்ச நிற பச்சை நிற கற்கள் இருக்குது, அந்த கல்லுகளை புறக்கிட்டு வாங்கன்னு கணவன் சொன்னா மனைவி பெய்த்து அந்த கல்லுகளை புறக்கிட்டு வரணுமா, அந்த இடத்துல பெய்த்து கல்லு புறக்க ஏலா சிரமம், ஆனா கணவனுடைய திருப்திக்காக வேண்டி போய் புறக்கிட்டு வாரத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வற்புறுத்தினாங்க. அந்த அளவு தூரத்துக்கு உங்களுக்கு கணவன்மார் மீது கடமை இருக்கிறன்றத நீங்க மறந்துடவான. அது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, கணவன்ட கடமைகள்ல விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல உங்களோட கணவனுடைய உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டிக்கு, காயம், அந்த காயத்துல சீலும் சலமும் ரத்தமும் வந்து கொண்டிருக்குது, மனைவி அந்த காயத்தை பைத்து துணி எடுத்து துடைக்கிறாள் இல்ல, கையால துடைக்கிறாள் இல்ல, மாத்தமாக வாய வச்சு அந்த புண்ண சுத்தப்படுத்துறாள், வாயால சீல் சலத்தை அப்படியே சுத்தப்படுத்துறாள், அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறாள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டு, ஆயிஷா ரழியல்லாஹு சொல்றாங்க, அப்படி வாய வச்சு சுத்தப்படுத்தினாலும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தியாக செஞ்சவளாக அவளை கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அந்த தூரத்துக்கு மனைவிமாருக்கு கணவர்மாருடைய விஷயத்துல ரொம்ப கண்ணியமா பக்குவமா பேணுதலா நடக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. நாங்க இதுக்கு மாத்தமாக எங்களோட நிலைமையை நாங்க ஆக்கிக் கொள்வோமாக இருந்தா எங்களுக்கு பெரிய நஷ்டத்துக்குள்ளானவர்களா நாங்க மாறுவோம், கணவனை திருப்தி படுத்தாம எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போக ஏலா, அதை தெளிவான முறையில நீங்க விளங்கிக்கோங்க, நீங்க எவ்வளவு படிக்கலும் எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடையலும் எவ்வளவு காசிய உங்கள்கிட்ட இருக்கலும் எவ்வளவு பெரிய ஆலிமாவாக இருக்கலும் உங்களோட கணவனுடைய திருப்தியை நீங்க பெறலண்டா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்றத தெளிவாக விளங்கிக்கோங்க. அதே மாதிரிதான் ஒரு தாயை பொறுத்த வரையில குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய தர்பியத் இருக்குது, குழந்தைகளை பக்குவமான முறையில வளர்க்கிறது ஒரு தாயுடைய பாரிய பொறுப்பாக இருக்குது. எப்ப குழந்தைகள் சாலிஹான நல்ல குழந்தைகளா மாறணுமோ அது தாயுடைய கையில தான் இருக்குது. தாயிடத்துல தவறான பழக்கங்கள் தவறான நடத்தைகள் மோசமான விஷயங்கள் இருக்குமெண்டா, அந்த பொம்பளை புள்ளேட்ட அந்த ஆம்பளை புள்ளேட்ட அதே மாதிரி தாயுடைய பழக்கம் தான் வரும். கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொருத்தரும் எங்களுடைய புள்ளைகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அமானிதம், அதுல நாங்க மோசடி செய்யலா, புள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கிறது எங்களோட பொறுப்பு. நாங்க வீட்டுக்குள்ள தலையை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ள முந்தானி இல்லாம வீட்டுக்குள்ள படுத்தாடிய அந்த அமைப்பை பேணாம நாங்க கணக்கில்லாம இருப்போம் இருந்தா வளரக்கூடிய குழந்தைகளும் அதே மாதிரிதான் வளருவாங்க. நீங்க நின்று கொண்டு தண்ணி குடிச்சா உங்களோட புள்ளையும் நின்று கொண்டு தண்ணி குடிக்கும், நீங்க இடது கையால குடிச்சா உங்களோட புள்ளையும் இடது கையால குடிக்கும், நீங்க கணக்கில்லாம சுபரா விரிக்காம மேசைக்கு மேலே அங்கே இங்கே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சா உங்களோட புள்ளைகளும் அதே மாதிரிதான் சாப்பிடும், நீங்க ஊத்த உடுப்புகளை கணக்கில்லாம அங்கேயும் இங்கேயும் வீசி வச்சா உங்களோட புள்ளைகளும் அதே மாதிரிதான் அங்கேயும் இங்கேயும் அந்த புள்ளையோட உடுப்புகளையும் வீசி வைக்கும். தாய்மார்கள் உங்களோட குழந்தைகள் அமானிதம், அல்லாஹ் தந்த பெரிய பொறுப்பு, ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களோட குழந்தைகளை கவனிங்க, குழந்தைகளுக்கு வழிகாட்டுங்க. நீங்க முதலாவது உங்களை நல்ல மக்களாக நல்ல தாய்மாராக மாசிக்கோங்க. நேரத்துக்கு தொழுகிறது, நல்ல முறையில உங்களோட எபாதத்துக்கள்ல ஈடுபட்டுறது, குரான் திலாவத் செய்யறது, நீங்க திக்ர அதுகாரங்களை செய்யறது உங்களோட குழந்தையும் பார்க்கும். உம்மை தொழுகிறா, நானும் தொழுவனும். உம்மை குரான் ஓதுறா, நானும் குரான் ஓதணும். என்ன உம்மை திக்ர செய்யறா, நானும் திக்ர செய்யணும். என்ன உம்மை தலைய மூடி மறைச்சி நல்ல ஒழுக்கமா இருக்கிறா, நானும் ஒழுக்கமா இருக்கணும் என்று உள்ளகள் உம்மாவை பார்த்து அப்படியே நடப்பாங்க. தாய போல புள்ள, நூல போல சேலை, தாய போல புள்ளன்னு அண்ணியன் சொல்லிக்கிறான். என்னோட இன்றைக்கு எத்தனையோ கணவர்மார் அவனோட மனைவிமார பத்தி கம்ப்ளைண்ட், மனைவி இப்படி அசுரத் இப்படி அசுரத், எங்கட மாமிய விட்டு வந்தில்ல, மாமிய போலேதான் என் வைஃபு, என் மாமக்கும் மாமிக்கும் ஒரே ஃபைட், அதே மாதிரி எனக்கும் என் வைஃபுக்கும் ஃபைட் இன்னைக்கு சொல்றாங்க. காரணம், வீட்டுக்குள்ள தாய் தீரில்ல. நாங்க போனை வச்சு விளையாடி கொண்டிருந்தா எங்கட புள்ளால் ஆட்டோமேட்டிக்கலி போன் எடுப்பாங்க. நாங்க டிவி பார்த்துக்கொண்டு, நாங்க மியூசிக் கேட்டுக்கொண்டு, எங்கட ரேடியோல நாங்க பாட்டு போட்டு கொண்டிருந்தா எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்ல தேவையில்ல. எங்களோட பிள்ளைகளும் மியூசிக் கேட்பாங்க, எங்களோட பிள்ளைகளும் பாட்டு கேட்பாங்க, எங்களோட பிள்ளைகளும் போனை வச்சு விளையாடி கொண்டிருப்பாங்க. நாங்க எதை செய்யறோமோ அதை அப்படியே செய்வாங்க எங்களோட பிள்ளைகள். இன்னைக்கு பாருங்க, நான்டா பொதுவா சொல்றது, ஸ்கூல்ல மதரசாக்கள்ல பிள்ளைகள் வந்தா பேசுவாங்க எப்படி தெரியுமா, வாடா புட்டா எடுடா எரும மாடு பிள்ளைகள் பேசுறது. நான்டா சொல்றது, இந்த புள்ளகளோட உம்மா வாப்பா பேசுறத தான் இந்த புள்ள படிச்சுட்டு வந்திருக்கிறேன். என புள்ளகளுக்கு யாரும் உட்கார வச்சு பாடம் நடத்துறது இல்ல. வளர்ற புள்ளகளுக்கு பொடாண்டு சொல்லுமானே, வாடாண்டு சொல்லுமானே, எடுடாண்டு சொல்லுமானே, யாரும் பாடம் நடத்துறது இல்ல. வீட்டுக்குள்ள உம்மா வாப்பா பேசுற முறைக்கு தானே அதை அப்படியே புள்ளகள் கட்ச் பண்ற, அப்படியே காதால கேக்குற. புள்ளகளோட படிப்பே கண்ணால பாக்குறதும் காதால கேக்குறதும் தான். அந்த புள்ள அதை அப்படியே வந்து பேசும். அவர் சந்தர்ப்பத்துல போய்கொண்டிருக்கிறேன், அந்த புள்ள அந்த ஒரு வீட்டுல அவனோட உம்மா மகனுக்கு பேசுறாரு, நராவாதிக்க வாடா அப்படின்னு. அந்த புள்ள சொல்றத கேட்கிறார் இல்ல போல, ஆனா உம்மா பாவிக்கிற வார்த்தை நரகவாதிங்க வாடா, ஷைத்தானிங்க வாடா, எர்மமாடிங்க வாடா அப்படின்னு சொல்லித்தான் பாவிக்கிற. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே நேரத்துல அல்லாஹ் துவாவை கபூல் பண்ற ஒரு நிலைமையாக அந்த நேரத்தை வச்சிருந்தா, நாங்க எங்கட புள்ளைக்கு சொல்ற அந்த வார்த்தை கபூல் ஆகிட்டா, நாங்க எங்க ஓடுறது, நாங்க எங்க போறது? எங்கட புள்ளைகளுக்கு நாங்க பாசிட்டிவான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், எங்கட ராஜா தங்கம் வாங்கலே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்குண்டா புள்ளைகளை கூப்பிடக்கூடிய நேரத்துல எப்படி லுக்மானுல் ஹக்கீம் ரஹ்மஹுல்லா மானை கூப்பிடுறாங்கண்டா, யா புனைய யா புனைய, ஏண்ட சின்ன மகனே, ஏண்ட சின்ன மகனே, எப்படி கூப்பிடுறாங்க, அல்லாஹ் அக்பர். அந்த அந்த வார்த்தைக்குது மகன் அப்படின்ற வார்த்தை, ஏண்ட சின்ன மகனே அப்படின்ற வார்த்தை, தங்கமே ராஜா இங்க வாங்கலே அப்படின்ற வார்த்தைகள் இருக்குது. இது புள்ளைகளோட உள்ளத்துல பாசிட்டிவான அந்த எஃபெக்ட்ஸ் உண்டாக்கும், அந்த சீரான நடத்தைக்கு அது காரணமாக அமையும். நாங்க புள்ளையோட நெகட்டிவான வார்த்தைகளை பாவிக்கக்கூடிய நேரத்துல அது புள்ளையோட உள்ளத்துல பதிஞ்சு அந்த புள்ளையும் அதே நிலைமைக்கு தான் மாறுவாங்க. ஒவ்வொரு தாயும் மிக கவனமாக விளங்க வேண்டிய விஷயம், புள்ளைகளோட பேசத்திலே ரொம்ப அன்பாக, ரொம்ப பண்பாக, ரொம்ப அழகான வார்த்தைகளை வச்சு நாங்க பேசணும். அந்த புள்ளைகளுக்கு நாங்க ரொம்ப கண்ணியமான முறையில அவங்களோட நடந்து கொள்ளணும். வாங்க போங்க, எடுங்க மகன், போங்க மகன், சாப்பிடுங்க மகன், அல்லாஹு அக்பர். அந்த பேச்சுவார்த்தையே புள்ளைகளோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாகும். நாங்க இன்னைக்கு எங்களோட புள்ளைகளை வளர்க்க தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்களுக்கு புள்ளைகளை வளர்க்க தெரியாது. அவங்க நினைக்கிறது புள்ளைகள் மிருகங்களை போல. நாங்க இன்னைக்கு இறக்கம் காட்ட தெரியாது. எங்களோட புள்ளைகளை சின்ன வயசுல மொண்டசுரி, சின்ன வயசுல ஸ்கூல், சின்ன வயசுல வெளியில அனுப்பியாச்சு. அந்த புள்ளைகளுக்கு இறக்கம் இல்லை. எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மார், மொண்டசூரில டீச்சர்ஸ் மார், இன்னைக்கு அவங்களுக்கும் புள்ளைகளோட இறக்கம் காட்டுறது இல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு மணி ஆம்பிங், காசு சம்பாதிக்கிறத நோக்கம். புள்ளைகளை இறக்கம் காட்டுறதுக்கு பதிலாக அவங்களோட அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது. உம்மா வாப்பாண்டா புள்ளைகள் இன்னைக்கு வெறுப்பு. ஏண்டா உம்மட்டையும் வாப்படையும் போறல, உம்மகும் வாப்பகும் பேச தெரியா. எடுத்தா கம்பு உருக்கி பாக்குறது புள்ளகளை. இன்னைக்கு புள்ளகளோட வாழ்க்கை, இந்த அதிகமான வாலிபர்களை நான் சந்திச்சுக்கிறேன். சொல்லுவாங்க வாலிபர்கள் வீட்டுக்கு போறதை விட கூட்டாளிமாரோட இருக்கிறதுக்கு ஜாய் சந்தோஷம் வந்துடுது. என்னட்ட ஒரு வாலிபரை கூப்பிட்டு வந்தாங்க, நல்ல வசதியான ஃபேமிலி. அட வாப்பா சொன்னால என்ன மகன் ஓலவல் எக்ஸாம் எழுத போறான், ஒழுங்கா படிக்கிறான் இல்ல, சொல்றத கேட்கிறான் இல்ல, ஒரு ஜாதி நிலைமையில் இருக்கிறான், கொஞ்சம் அவன் விஷயத்த பாருங்கள். நான் அவரை கூப்பிட்டு தனியா உட்கார்ந்து பேசினேன். பேசக்கூடிய நேரத்துல அவரு சொல்றாரு, அதுல எனக்கு உம்மா வாப்பாவிடைய கூட்டாளிமாரோட இருக்கிறதா அந்த திருப்பம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் ராஜாண்டு என்னோட உம்மா வாப்பா என்னோட இறக்கம் இல்லை சார், என்ன வாப்பா அவரை பார்த்தா எப்பவுமே பிசினஸ், உம்மா பார்த்தா படி 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 படின்றதே தவிர எனக்கு இறக்கம் காட்டுறது இல்லை, உட்கார்ந்து என்னோட சாப்பிடுறது இல்லை ஒழுங்கா, எனக்கு எப்பவுமே மோத்துல பாயறதும் ஏசுறதும் தான். ஆனா என்ன கூட்டாளிமார் அப்படி இல்லை, கூட்டாளிமார் ரொம்ப இறக்கமா இருப்பாங்க, என்ன கூட்டிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும், என்னோட இருப்பாங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை ஓடி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளவு தைரியமா சொல்றான். அவனுக்கு பார்த்தா ஞாபக சக்தி இல்லை, அவன கையில போன் இருந்துச்சு. நான் அவன்கிட்ட கேட்டேன், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான், தமிழ் பேசுறது கொஞ்சம் கஷ்டமான, கேட்டேன் மொபைல் பிளீஸ் அப்படின்ட்டு. அதான் ஓகே அப்படின்னு, எனக்கு மொபைல நீங்க பாக்குறதுக்கு அனுமதி தாரீங்களான்னு. அதான் ஓகே நான் அப்ப மொபைல திறந்தா அதுக்குள்ள நிறைய போல்டர் அளிக்குது, அதுல போல்டர்களை பார்த்தா நிறைய பாட்டு 300-200 பாட்டு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சொன்னேன், கேட்டேன் அவர்கிட்ட அப்படின்ட்டு, உம்மக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்ற எஸ் அதர் மை மாமா ஷீஸ் நாட் ப்ரீதிங் அப்படின்றார். என் உமக்கு எல்லாமே தெரியும், உம்மா என்ன சொல்லுவா, உம்மா சொல்லிக்கிற படிக்கிற டைம்ல பாட்டு கேட்க கூடாது, மற்ற நேரத்துல பாட்டு கேட்கல, படுக்கிற நேரத்துல ரோட்ல போற வார நேரத்துல பாட்டை கேளுங்க, படிக்கிற நேரத்துல மட்டும் கேட்கவான். நான் சொன்னேன், திஸ் இஸ் வைரஸ், உங்களோட மூளை அழிக்கிற மெமரியை அழிச்ச வைரஸ் இதுதான், இதை நீங்க அழிச்சிடுங்க இல்லாமல் ஆக்கிடுங்க, இல்லண்டா உங்களுக்கு கடைசி வரையில உங்களோட மூளை வேலை செய்யாது, இது உங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்ன. தாய் சர்வசாதாரணமாக மகனுக்கு பாட்டு கேட்கறதுக்கு உத்தீக்கிறாங்கடா, மியூசிக்க கேட்க வித்தீக்கிறாண்டா, புள்ள எப்படி அவ வளர்ப்பா, புள்ள எப்படி சாலையான புள்ளையாக வளரும், புள்ளைக்கு தீனை கொடுக்கலண்டா, நல்லா யாரு வச்சுக்கோங்க, அல்லாட பயத்தை கொடுக்கலண்டா, நாளைக்கு உங்களோட புள்ள உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வருவான். எந்த அளவுக்குண்டா தீன புள்ளைக்கு கொடுக்கலண்டா, நாளைக்கு எங்களோட புள்ள எங்களுக்கு என்ன செய்வான் அப்படின்றது தெரியாது. இன்றைக்கு ஸ்கூல்ல, இன்றைக்கு எங்களோட யூனிவர்சிட்டிஸ்ல எங்கேயுமே பாடம் கிடையாது, சிலபஸ் கிடையாது. ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ் உம்மா பாப்பாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. என்ன மதர் அண்ட் ஃபாதர், உங்களோட உம்மா பாப்பாண்டா யாரு, எங்கேயுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. அதனால தான் இன்றைக்கு எப்படிதான் உம்மா பாப்பாவை பார்க்கறது ஒரு வித்தியாசமான தோற்றத்துல, உம்மா பாப்பாவோட இறக்கமும் இல்ல, உம்மா பாப்பாவோட கண்ணியமும் இல்ல, உம்மாவை பிரிஞ்சு வாழ்றது லேசி. இந்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு கேலஸ், கணக்கு இல்ல உள்ளத்துல. காரணம் பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கல, அல்லாட பயத்தை கொடுக்கல. எனக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, அதுரத் என் மகன் டாக்டர் அமெரிக்கால, மால் இன்ஜினியர் லண்டன்ல, அங்க இங்க எல்லா இடத்திலயும் புள்ளைகள். நீங்க நானும் என்ன வைஃபும் வீட்டுல உங்களை பாக்குறேன், பாக்குறது கேக்குறதுக்கு இல்ல, என்ன வைஃப் நோயாளி ஆகி போயிட்டு நானும் நோயாளி. புள்ளைகளை படிச்சு விட்டாங்க, புள்ளைகளுக்கு உம்மட வாப்பட வெளியூ விளங்கப்படுத்தல, அவங்க சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கையோட நோக்கம்ட்டு போயிட்டாங்க. இங்க உம்ம வாப்பா பாக்குறது வேலைக்காரனும் வேலைக்காரி. ஒரு இடத்துல அண்மையில நல்ல நாட்டுல ஒரு வாப்பா மௌத்தா போனாரு, வாப்பா மகனு கால் பண்ணி சொன்னாங்க, பெரிய தூரம் இல்ல, நாட்டுக்குள்ளே இருக்கிறாரு மகன், நல்லா படிச்சு வச்சாரு மகன, அனுப்பினாங்க தூரத்துல போயிட்டு வாழ்றாரு, நல்ல ஆபீசர். மகன்கிட்ட சொன்னாரு வாப்பா மௌத் அவசரமா நோய் சொன்னாங்க, நான் ரொம்ப பிஸி ஆயிருக்கிறேன், இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினாங்க, வாப்பா மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போறோடனே மகன் சொல்றாரு, பரவாயில்ல மௌத்தா போயிட்டான், எல்லா வேலையும் செய்யுங்க, நான் வந்துடுன்னு அவசரமா. பாரா பாக்குறாரு, அசர் நேரமாகுது, மயத்து வேற அடக்கணும், சொல்றாரு இந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க அடக்கிடுங்கோ, முக்கியமான விஷயம் இருக்குது, அதை விட்டுட்டு வந்து கொள்றது கேளா. வாப்பட மையத்துக்கு கூட வாரத்துக்கு அவன் உள்ளம் தயார் இல்லை. காரணம் என்னண்டா, வாப்ப யாருன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை நாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவனுக்கு கொடுத்தது துனியாவை, அவனுக்கு அல்லாட பயத்தை கொடுக்கவும் இல்லை, அல்லாண்டா யாருன்னு விளங்க வைக்கவும் இல்லை, தீன கொடுக்கவும் இல்லை. இவன் போற இடத்துல படிக்கிற இடத்துலயும் கூட அவனுக்கு தீன கொடுக்கவும் இல்லை, பெற்றோர்ன்ற யாருன்ற படிப்பையும் கொடுக்கல. அதனால அவன் வாழ்க்கை அப்படி போயிட்டு. இன்னைக்கு மேற்கத்தியவாதிகள் வெஸ்டர்ன் ஸ்டைல வாழ்றவங்களை நீங்க பாருங்க, அவங்களுக்கு உண்மை வாப்ப யாருன்னு தெரியா. அதுக்கு வச்சிருக்கிற யஹூதியல் ஒரு பெஸ்ட் வே என்ன தெரியுமா, மதர்ஸ் டே அண்ட் ஃபாதர்ஸ் டே, 365 டேஸ் ஃபார் அ இயர் அண்ட் ஒன் டே ஃபார் அ மதர் அண்ட் ஒன் டே ஃபார் அ ஃபாதர். 365 நாட்கள்ல ஒரே ஒரு நாள் உமா போயிட்டு பாத்துட்டு வாங்க, உமாவோட இருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சிரிங்க, விளையாடுங்க, வந்துடுங்க. வாப்பட நாள் ஒண்டிக்கு அந்த நாளுக்கு போங்க, வாப்போட இருந்துட்டு நீங்க வந்துடுங்க, உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழுங்க. நான் போன எத்தனையோ நாடுகள்ல நாங்க பாத்துக்கிறோம், எங்க இருக்கிறேன்டா மகன்மார் மகள்மார் எல்லாம் தனி அப்பார்ட்மெண்ட்ல, உமா வாப்பா எங்க, அங்க எங்க இருக்கிறேன்டே தெரியாது செலவங்களுக்கு. 16-17 வயசு வந்ததுக்கு பின்னால முழுமையா அவங்களோட வாழ்க்கை தனிய, உம்மா பாப்பா பத்தி எந்த கணக்கும் கிடையாது. உம்மா பாப்பா பிச்சடுத்து திரியாங்க, எல்லா பாதுகாக்கணும். இணையமான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு இடத்துல நான் பார்த்தேன், இன்னைக்கு தாய்மார்கள் இதை உணர்வோனும் விளங்கணும்ன்றதுக்காக நான் இதை சொல்றேன். யாரையும் தவறா நினைக்கிறேன், இந்த பகுதியில இல்ல, கொழும்பு பகுதியில ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சது, இல்ல ஜும்மா முடிஞ்சது, நான் போய் கொண்டிருக்கிறதுலே பள்ளி ஹசரத் என்னட்ட காட்டுறாரு, ஹசரத் இந்த இடம் இருக்குது, இந்த இடம் ஒரு இடத்தை காட்டி சொல்றாரு, பள்ளி வெளியில் ஒரு ஓரத்துல இந்த இடத்துலதான் எங்கட பள்ளி ட்ரஸ்டி போர்ட் தலைவர் உம்மா பிச்செடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு. எனக்கு அப்படியே வெறுத்து வைத்திருச்சு. நான் போனது சாப்பாட்டுக்கு அவர்த வீட்டுக்கு தான், அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கும் எனக்கு மனம் இல்லா போயிட்டுருச்சு. அல்லாஹு தஆலா இன்னைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவங்களோட நிலைமைகளை எந்த அளவு தூரத்துக்கு சீரழிஞ்ச நிலைமையை கொண்டு போறான்னுடா, ஊர் மக்களால கேவலப்படுத்துற நிலைமைக்கு மாறி இருக்கிறாங்க. அந்த தாயுடைய நிலைமை அப்படி. இன்னைக்கு காரணம் என்ன, அந்த தாயுடைய குற்றம் தான். ஏண்டா உள்ளக்கு தீன கொடுக்கல, வெறுமனே துனியா கொடுத்து அவன் காசு சம்பாதிச்சு அவன் ஒரு நிலைக்கு வரணும்னு முயற்சி செஞ்சான், உம்மா பத்தி கணக்கெடுக்கல. பானந்தூர பகுதியில நான் என்னுடைய மனைவியோட ஒரு இடத்துக்கு போன நேரத்துல, மனைவி இடத்துல அந்த 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 வீட்டுக்கு போன நேரத்துல அங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண், வீட்டு வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிற பெண், அந்த மனைவி அவரோட பேசிக்கிற, உம்மா என்ன செய்தி, எங்க நீங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த தாய் சொல்லிக்கிறா, நான் இந்த இடத்த சேர்ந்தவங்க, நான் அங்கதான் இருக்கிறேன், எனக்கு நான் திருமணம் முடிச்சு எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு, அதுக்கு பின்னால என் கணவர் மௌத்தா போனார், கணவர் மௌத்தா போனதுக்கு பின்னால நானும் என் புள்ளை மட்டும், கவனிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை, நான் வீடு வீடா போயிட்டு சத்திபான கழுவி கஷ்டப்பட்டு இடியாப்பம் சுட்டு லேவரியா சுட்டு என்ன பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு படிச்ச வச்சு அவளை நல்ல முறையில ஆளாக்கி அவனை பெரிய ஸ்கூலுக்கு போட்டேன், பெரிய சிரமத்தோட கடன் பட்டு ஸ்கூலுக்கு போட்டு அவன் படிக்கணும்னு சொல்லி முன்னேறணும்னு சொல்லி விரும்பினான், நான் அதுக்குரிய எல்லா நிலையும் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கு முன்னால அவரு சட்டக்கலை படிக்கிறதுக்கு போனாரு, லாயரா போனாரு, லா காலேஜுக்கு போயிட்டு அங்க படிச்சுட்டு வந்திருக்கிறா. அவ சொல்லிக்கிறா தமிழ்ல, அத சட்டக்கலைய படிச்சுட்டு வந்தா வீட்டுக்கு சரியான சந்தோஷம், வீடும் கட்டியாச்சு, எனக்கு வீட்டுக்குள்ள இப்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேலும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு என் மகன் ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு வந்தா, வந்து சொன்னா, உம்மா இந்த புள்ளையத்தான் நான் கல்யாணம் முடிக்க போறேன், எனக்கு ஒன்றும் செய்யலா போயிட்டுருச்சு. நானும் சொன்னேன், மகன் படிச்சு கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிறாரு, மகன் சந்தோஷத்துக்கு நான் இடைஞ்சலா இருக்க கூடாது, ஓகே நோ ப்ராப்ளம் மகன், நீங்க முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். முடிக்க சொல்லி முடிச்சாரு. முடிச்சு ரெண்டு நாள்ல வீட்டுல என்ன கூப்பிட்டா, உமா இங்க வாங்கலே, ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பேசணும், என்ன வைப்பீங்கிறாரு, இந்த வைஃப் என்ன மனைவி இவ விரும்புறா, என்னண்டா நீங்க வீட்டுல கூடாது, என் வைஃப்ட சொல்லிக்கிறேன், என்னோட வைஃப்ட அந்த பெண் அந்த தாய் சொல்லிக்கிறா. என் மகன் சொன்னா, உம்மா என் வைஃப் சொல்றா, ஒன்று நீங்க இருக்கணும் அல்லது நான் நீங்க இருக்கணுமாம் அல்லது அவ இருக்கணுமாம், அவைக்கத்தில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு இயலாது என்று சொல்லி சொல்றாரு. எனக்கு விளங்கி என்ன மகன் எனக்கு வெளியே போக சொல்லி சொல்றாரு. நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மகன், நீங்க சந்தோஷமா இருங்க, அதே எனக்கு போதும், நான் வீட்டுட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னா. கனியமான தாய்மார்களே சகோதரிகளே, இன்றைக்கு எங்களோட நிலைமை இதுதான். எங்களோட புள்ளைக்கு நாங்க அல்லாட பயத்தை தீனுடைய கல்வியை கொடுக்கலண்டா, நாளைக்கு எங்களோட புள்ளைகளே எங்களுக்கு முசீபத்தா மாறுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்க உங்களோட புள்ளைகளுடைய திருப்திக்காக வேண்டி, அவங்களோட மனைவியுடைய திருப்திக்காக வேண்டி, உங்களோட குடும்பங்கள்ல நீங்க தீன கொடுக்காம அவங்களுக்கு வெறுமனே துனியாவுடைய அந்த மோகத்தையும் துனியாவுடைய ஆசா பாசங்கள்லையும் அவங்கள நீங்க ஈடுபடுத்தி கொண்டு போவீங்கன்னு இருந்தா, அதே புள்ளைகளும் அதே பெண்களும் நாளைக்கு உங்களுடைய விரோதிகளாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த அளவு தூரத்துக்கு பயங்கரமான ஒரு நிலைமை தான் குழந்தைகளுக்கு தீனுடைய ஷரியத்துடைய பக்குவமான வாழ்க்கையுடைய கல்வியை நாங்க கொடுக்கறது. எங்களோட இஸ்லாம் சொல்லுது, உங்களோட பேரண்ட்ஸுக்கு நீங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களோட குடும்பத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும். எங்களோட எத்தனையோ பிள்ளைகளுக்கு உமமா அப்பாவா தெரியா, எத்தனையோ பிள்ளைகளுக்கு சொந்தக்காரங்களை தெரியாது. நம்மளோட வாழ்க்கை அப்படியான நிலைமைக்கு போயிட்டுருச்சு. இன்னைக்கு இந்த நிலைமையிலிருந்து எங்களோட பிள்ளைகளை மீட்டு எங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும். அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மமுல்லா சொல்றாங்க, உங்களோட பிள்ளைக்கு நீங்க சாப்பாட குடிப்ப உடுப்ப கொடுக்கறத விட ஆயிரம் 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 மடங்கு உங்களோட பிள்ளைக்கு தீன கொடுங்க, தீனுடைய கல்வியை கொடுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்துங்க, தக்குவாவை தாக்குல ஏற்படுத்துங்க. புள்ளைக்கு கொடுக்கிற தர்பியத் ஆக முக்கியமானது, ஈமான் தர்பியத்தை கொடுங்க, அல்லாஹ்வோட பயத்தை உண்டாக்குங்க. சின்ன புள்ள தானே அப்படின்னு சொல்லி விட்டுடவானம், சின்ன புள்ள அந்த சின்ன வயசுல இருந்தே புள்ளைக்கு தக்குவாவுடைய வாழ்க்கைய படிச்சு கொடுங்க, இப்படித்தான் தீனுடைய வாழ்க்கை வாழணும் அப்படின்ற முறைய சொல்லி கொடுங்க. இது ஒவ்வொரு தாயுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இதுதான் எங்களோட வாழ்க்கை. நாங்க சகோதரிகளாக இருக்கிறோம், நாங்க சகோதரிகளாக இருக்கிறவங்க சகோதரனோட ஒழுக்கமான முறையில அவருக்காக துவா செய்யறது, அவங்களோட வேலைகளை நாங்க செஞ்சு கொடுக்கறது எங்களோட ஈடுறது காரணமாக அமையும். மகள் மாறாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தாயும் தகப்பனையும் ரொம்ப கண்ணியமான முறையில மதிச்சு நடக்கணும். நல்லா யாது வச்சுக்கோங்க, உங்களோட தாய் தகப்பனுடைய துவா உங்களுக்கு ஈரேற்றத்தை உண்டாக்கும். எப்ப தாய் தாப்பனை நீங்க மதிக்கலையோ, தாய் தாப்பன் கோபத்தை சம்பாதிப்பீங்களோ, நிம்மதி இல்லாத வாழ்க்கை உண்டாகும். இன்னைக்கு எத்தனையோ வாலிப பெண்கள் தாயை கணக்கெடுக்கிறது இல்ல, போனை கையில வச்சுக்கொண்டு டிவியை பார்த்து கொண்டு கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டு கேம் விளையாடி கொண்டு, உண்மை கூப்பிட்டா இறீங்க வாரு, உண்மைங்களும் பைத்தியமா, உண்மைங்களும் விளங்குது இல்லையா. யாரு? வாலிப பெண்கள். உம்மாண்டா வாப்பாண்டா ஒரு மாதிரியா நிலைமை. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ வாலிப பெண்களுடைய நிலைமை இன்றைக்கு ரொம்ப பரிதாபமான பயங்கர நிலைமைக்கு மாறிக்குது. இன்றைக்கு ரொம்ப கவலையான விஷயம் என்னாண்டா, எத்தனையோ பெண்கள் திருமணம் முடிக்கிறாங்க, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, கணவனால சந்தோஷம் இல்லை, போற இடத்துல அடி, போற இடத்துல உத, போற இடத்துல மாம மாமியால பிரச்சனை. இங்க காரணம் உம்மட வாப்பட மனச நோவிச்சது. ஆனா வாலிப பெண்களுக்கு இது விளங்குது இல்லை. அந்த உம்மடம் வாப்படம் மனசு நோவிச்சது, அல்லாஹ் ஒரு நாளும் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். நல்லா பாருங்க, உங்களுக்கு கணவனால பிரச்சனைண்டா திருமணத்துக்கு பின்னால, உங்களுக்கு உங்களோட நீங்க போன இடத்துல பிரச்சனைண்டா, உங்களுக்கு கஷ்டம் துன்பம்டா, நினைச்சுக்கோங்க. என் உம்மக்கு வாப்பக்கு செஞ்ச அநியாயம் தான் அல்லாஹ் இந்த விதத்துல என்ன சோதிக்கிறான். உம்மட்டையும் வாப்பட்டையும் போயிட்டு மன்னிப்ப கேளுங்க, அழுங்க, என்ன பாவத்தை நான் செஞ்ச தவற மன்னிச்சுக்கோங்க, நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிறேன், உம்மா உம்மா வாப்பா மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்னிப்ப கேட்டு உங்களோட வாழ்க்கையை சீராக்கிக்கோங்க. இல்ல, நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமைக்கு தான் என்னோட வாழ்க்கை போகும். இப்படி நாங்க என்ன இஸ்லாம் எங்களுக்கு ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக, ஒரு பொம்பளை பிள்ளையாக, நேரத்தோட சொல்லி காட்டினத மாதிரி வெளி வாழ்க்கையில அந்நிய ஆண்களோட நடந்து கொள்ளக்கூடிய மகரம் இல்லாதவங்களோட நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறை, இந்த அமைப்பில் எங்களோட வாழ்க்கைய நாங்க அமைச்சு கொள்வோமாக இருந்தா, எங்களோட ஷரியத் வழிகாட்டுற முறப்பிரகாரம் நடப்போமாக இருந்தா, நாங்க எடுத்து வைக்கக்கூடிய காலடி ஒவ்வொன்றும் சொர்க்கத்தின் பக்கம் போறதாக இருக்கும். எங்களுக்கு சொர்க்கத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப லேசா போய்த்துடும். எங்களை நாங்க கட்டுப்படுத்தி எங்களோட தீன் எங்களுக்கு காட்டுற முறையில, எங்களோட ஷரியத் எங்களுக்கு வழிகாட்டுற முறையில எங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வோமாக இருந்தா, நிம்மதியான சந்தோஷமான ராகத்தான வாழ்க்கை இந்த உலகத்திலும் கிடைக்கும், மௌத்துக்கு பின்னால நிம்மதியான சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஈமானுடைய தக்வாவுடைய பேணுதலான வாழ்க்கைக்கான முதாக்கராக்கள் நடக்குது. நாங்க கேட்கிறத எங்கட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொன்றையும் சிந்திச்சு சிந்திச்சு எங்கட வாழ்க்கையில எடுத்து நடப்போமாக இருந்தா எங்களுக்கு அது வெற்றியை கொண்டு வந்து தரும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா, பொருந்திக் கொள்வானா? யாழ் எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா? யாழ் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது யா அல்லாஹ், நாங்க பாவங்கள்ல மூளி இருக்கக்கூடியவங்க யா அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னித்தருள்வாயா? யா அல்லாஹ் எங்களுக்கு எங்களுடைய தகுதிக்கேற்ப நாங்க என்ன நிலைமையில் இருக்கிறோமோ அந்த நிலைமையில் இருந்து உன்னை பொருந்திக் கொள்ளக்கூடிய உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவங்களாக எங்களை ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பூர்த்தியான முறையில் செஞ்சு கணவனுடைய திருப்தியை பெற்றவங்களா ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். எங்களோட குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளா ஆக்கக்கூடிய நிலைமைய ஒவ்வொரு தாய்க்கும் தந்தருள்வாயா. எங்களோட ஒவ்வொரு சகோதரிகளையும் யா அல்லாஹ் சகோதரர்களோட நல்ல முறையில் நடக்கக்கூடியவங்களாக ஆக்கிடுவாயா. அவங்களோட சொத்து விஷயங்கள்ல அவங்களோட தேவையான விடயங்கள்ல ஒழுக்கமான முறையில அஹ்லாக்கான முறையில் நடக்கக்கூடியவங்களை ஆக்கிடுவாயா யா அல்லாஹ். எங்களோட தாய்மார்களை எங்களோட தந்தைமார்களை கண்ணியமான முறையில் நடத்தாட்டக்கூடியவங்களை ஆக்கிடுவாயா. உம்மட வாப்பட அணுவளவும் கோபத்துக்குள்ளானவங்களை எங்களை ஆக்கிடாதயா அல்லாஹ். உம்மடையும் வாப்படையும் பொருத்தத்தை பெற்ற சமுதாயமா எங்களை ஆக்கிறியா அல்லாஹ். உம்மக்கும் வாப்பகும் மனசு நோகிற மாதிரி நடக்காம பாதுகாத்துறியா. உம்மடையும் பாப்படையும் மனசை வெல்லக்கூடியவங்களாக எங்களை ஆக்கிடுவாயா. யாழ் எங்களை எல்லா பிரச்சனைக்கும் காரணமாதாயா. யாழ் எங்களை மன்னித்தருள்வாயா. உம்மா வாப்பாண்டா முழுமையா அவங்களோட யாழ் எப்படி நீ நடக்க சொல்லி இருக்கிறாயோ அப்படி பண்பா நடக்கக்கூடியவங்களை எங்களை ஆக்கிடுவாயாக. யாழ் எங்களுக்கு பரதாவுடைய வாழ்க்கையை தந்தருள்வாயா. எங்களை முழுமையான முறையில மறைக்கக்கூடியவங்களை ஆக்கிடுவாயா. யாழ் திரையுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு விளங்க வைப்பாயா. யஹூதி நசாராக்கள் பெரும் சூழ்ச்சியில செஞ்சு எங்களை அந்நிய ஆண்களுக்கு முன்னால கொண்டு வாரத்துக்கு முயற்சியில நிரூபாலா அதில் இருந்து எங்களை பாதுகாத்துடியா. யாழ்லா சஹாபி பெண்கள் எப்படி மறைஞ்சிருந்தாங்களோ, எப்படி ஹராமான விஷயங்களை பயந்தாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் பயத்தை தந்தருள்வாயா. என்னோட வெளி வாழ்க்கையும் சீராக்குவாயா. மகரம் இல்லாதவங்களோட பாக்குறது பேசுறது புலங்குறது விட்டும் பாதுகாத்தருள்வாயா. எங்களுக்கு தீனுடைய வாழ்க்கையை தருவாயா. வீட்டுக்குள்ள செழிப்பையும் பறக்கத்தையும் பிரம்மத்தையும் தந்தருள்வாயா. நிம்மதியான சந்தோஷமான நிலைமையில் உருவாக்கி தந்தருள்வாயா. அதனால எவ்வளவோ விஷயங்கள் கேட்கணும் யாழ்லா, அனைத்தையும் கேட்டதாக கபூல் செய்வாயா, பொருந்திக் கொள்வாயா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். From the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah.